நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை அரசு ராணுவத்தினரை பன்னாட்டிடம் காட்டிக் கொடுக்க முயல்வதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளவை, சரத் பொன்சேகாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அளிக்கப்பட்டுள்ளதை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கடுமையாக விமர்சித்துள்ள செய்திகள், புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறவினர்கள் உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள்,
அங்க பயிற்றுவிக்கப்பட்ட எந்த தொழில் முயற்சியையோ அல்லது எந்த ஒரு தொழிலையோ இங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அந்த புனராளு என்ற விஷயம் வந்து எங்கட வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒரு செய்முறை தான் புனராளு.
மலையகத்திலிருந்து ஏராளமானோர் வெளியேறுவதால் தேயிலை உற்பத்தி பாதிக்கப்படும் என்று வந்துள்ள ஒரு ஆய்வு, தமிழகத்தில் சூடுபிடித்து வரும் அரசியல் களம், சர்ச்சைக்குரிய SVS கல்லூரியின் மாணவர்கள் மரணம் தொடர்பு 2 பிரேத பரிசோதனை நடைபெறவுள்ளது, தமிழகத்தில் நகை வியாபாரிகள் ஒரு நாள் கடையடைப்பு, இன்ன பிற செய்திகள்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள குடியேறிகள் நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் 3 போர்க்கப்பல்களை ஏகியன் கடற்பரப்புக்கு உடனடியாக அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக நேட்டோ தெரிவித்துள்ளது. இது குடியேறிகளின் படகுகளை மீள திருப்பி அனுப்பும் நோக்கமல்ல என தெரிவித்துள்ள நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென்ஸ் ஸ்டாலன்பர்க், மனித கடத்தற்காரர்களை கண்டுபிடிக்கும் ஒரு நடவடிக்கை எனவும் கூறியுள்ளார்.
Using our capabilities when it comes to surveillance, reconnaissance and monitoring the situation and thereby provide
இது குடியேறிகளின் ஆனால் மீட்கப்படும் அகதிகள் மீளவும் துருக்கிக்கு அனுப்பப்படுவதற்கான தெளிவான புரிதல் இருப்பதாக ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிரிய துருக்கி எல்லையில் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை ஆகியவற்றை ஏற்படுத்தவும், இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டுத் தாக்குதல்களை நடத்தவும் நேட்டோ இணங்கியுள்ளதாக ஸ்டோல்டன்பர்க் தெரிவித்துள்ளார்.
சிரியாவைச் சேர்ந்த 3 சிறுவன் அலன் குர்தி மற்றும் ஏனைய 4 பலியானதுடன் தொடர்பு பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இருவர் துருக்கியில் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தனது குடும்பத்துடன் கிரேக்கத்தை சென்றடைய முயற்சித்த போது கடலில் மூழ்கி பலியாகிய அலன் குர்தியின் உடல் கடற்கரையில் ஒதுங்கிய போது எடுக்கப்பட்ட நிழற்படம் சிரிய அகதிகள் நெருக்கடியை உலகின் பார்வையில் ஈர்க்கச் செய்தது. ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக தெரிவித்து சிரிய பிரஜைகளான முபாஃபகா அலாஃபாட் மற்றும் அசம் அல்ஃபிராட் ஆகிய விசாரிக்கப்பட்டு வருகின்றனர்.
சிரியாவின் சமாதான பேச்சு தொடர்பான சாத்தியம் பற்றி கலந்துரையாட தான் தயார் என ரஷ்யாவின் முக்கிய கூட்டாளியான சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசத் தெரிவித்துள்ளார். சிரியாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான வழிகளை ஆராயும் உலக வல்லரசு நாடுகளின் சந்திப்பு ஜெர்மனி மியூனிக் நகரில் நடைபெறவுள்ள நிலையில் அசத்தின் இந்த அறிவிப்பு தொடர்பில் அங்கு கவனம் செலுத்தப்படும் என ரஷ்ய துணை வெளிவிவகார அமைச்சர் கெனடி கெட்லியவ் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடக்கில் அரச படையினர் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ரஷ்யாவின் விமான தாக்குதல்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. கடந்த வாரம் சமாதான பேச்சுக்களை சீர்குலைக்கும் வகையில் ரஷ்யாவின் வெடிகுண்டு தாக்குதல்கள் இருந்ததாகவும் இது அகதிகள் நெருக்கடியை மோசமடைய செய்துள்ளதாகவும் சிரியன் கிளர்ச்சி குழுக்கள் மற்றும் துருக்கி குற்றஞ்சாட்டியுள்ளன.
மெக்சிகோவின் வடக்கு பகுதியில் உள்ள மொண்டரியலில் உள்ள சிறைச்சாலையொன்றில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீ விபத்தில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
The riot at Topo Chico Prison is reported to have broken out before dawn.
நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உள்ளூர் அதிகாரிகள் கைதிகள் எவரும் தப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல்களை வேண்டி உறவினர்கள் சிறைச்சாலைக்கு வெளியே கூடியுள்ளனர். காவல்துறையினர் அவர்களை தமது கட்டுப்பாட்டினுள் வைத்துள்ளனர்.
வடகொரியாவுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த தொழிற்பூங்கா ஒன்று மூடப்பட்டதை அடுத்து தனது நாட்டு பிரஜைகளை மீளவும் நாடு திரும்பிவிட்டனர் என தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் அமைக்கப்பட்டிருந்த கியாஷாங் வளாகத்திலிருந்து வெளியேறிய 280 தொழிலாளர்கள் எல்லையை கடந்து சென்றுள்ளனர். அணு பரிசோதனை மற்றும் ராக்கெட் ஏவுதல் போன்ற நடவடிக்கையை வடகொரியா மேற்கொண்டதை அடுத்து தனது தொழிற்சாலைகளை மூடியதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக கியாஷாங்கை ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த வடகொரியா அங்கிருந்து தென்கொரியர்களை விரட்டியும் உள்ளது. இந்த வளாகம் 10 முன்னர் அமைக்கப்பட்ட நிலையில் அது இரு கொரிய நாடுகளுக்கும் இடையிலான உறவின் அரிய விடயமாக இருந்தது.
சர்வதேச தடகள சம்மேளனத்துடனான தனது அனைத்து வர்த்தக உறவுகளையும் உடனடியாக முறித்துக் கொள்வதாக உணவு மற்றும் மென்பான தயாரிப்பு சர்வதேச நிறுவனமான நெஸ்லே அறிவித்துள்ளது. சர்வதேச தடகள சம்மேளனம் மீது சுமத்தப்படும் ஊழல் மற்றும் ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான எதிர்மறையான விளம்பரங்கள் தமது நற்பெயரையும் பாதிக்கும் என்று அஞ்சுவதாக நெஸ்லே நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச தடகள சம்மேளனத்தின் சிறார்களுக்கான தடகள செயல் திட்டத்தின் முக்கிய கொடையாளியாக நெஸ்லே இருந்து வருகிறது. நெஸ்லேயின் இந்த முடிவு தமக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவர் தெரிவித்தார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். ஐநா மனித உரிமை ஆணையர் இலங்கை வந்து பல்தரப்பினை சந்தித்து சென்றுள்ள நிலையில் நாட்டின் முன்னாள் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளார். தற்பொழுது அரசு இராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்த விரிவான செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை அரசாங்கம் நாட்டையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பிரிவின் ஆணையர் சேத் ராத் ஹல் உசேனின் இலங்கை விஜயம் தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள தன்னிலை அறிக்கையிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். முன்னதாக நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை கடற்கரைக்கு பொழுதை கழிக்கச் சென்றிருந்த மஹிந்த ராஜபக்ச இது தொடர்பில் தனது கருத்தை வெளியிட்டிருந்தார்.
ஹைபிரிட் உசாவி அனிவாரியினோ
பரிந்துரைகளுக்கு அமைய சிறப்பு கலப்பு நீதிமன்றம் கட்டாயம் நிறுவப்படும். இதன் மூலம் அரசாங்கம் நாட்டை காட்டிக் கொடுக்க உள்ளது. ஜெனிவா பிரேரணையானது எங்களுக்கு எதிராக நாங்களே நிறைவேற்றிக் கொண்ட ஒரு யோசனையாகும். இந்த போர் முடிவடைந்திருக்காவிட்டால் இளவரசர் வந்திருக்க மாட்டார், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது என்று ஐநா மனித உரிமை பேரவை ஆணையரின் இலங்கை விஜயம் தொடர்பில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுருக்கமாக தனது கருத்தை வெளியிட்டிருந்ததன் பின்னணியில் இன்று அது தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மனித உரிமை பேரவையின் சில பரிந்துரைகளுக்கு அமைய தமிழ் மக்களை கொலை செய்தது, அவர்களை சித்திரவதை செய்தது, வடக்கில் திட்டமிட்டே உணவு தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியது போன்றவற்றை போர்க்குற்றங்களாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதோடு அது தொடர்பில் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் விசாரணையாளர்களை கொண்ட போர்க்குற்ற நீதிமன்றம் அமைப்பதற்கும் ஒப்புதல் வழங்கியுள்ளதென மஹிந்த ராஜபக்ச தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக, போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ராணுவ வீரர்களை போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லாமல் போனாலும் அவர்களை முகாமைத்துவ நடவடிக்கைகள் மூலம் பதவி விலக்குவதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனீவா பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நாட்டுக்கு எந்த பாதகமும் ஏற்படாது என்று மக்களை நம்ப வைப்பதற்காக அரசாங்கம் சூட்சமமான காரியங்களை கையாண்டு வருவதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ள மஹிந்த ராஜபக்ச இதன் ஒரு பகுதியாகவே சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்கும் விடயத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று தம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எனவே நாட்டையும் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து மீட்ட ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டுமெனவும் மஹிந்த ராஜபக்ச தனது அறிக்கையின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
இலங்கையின் சர்ச்சைக்குரிய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளதை மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் விமர்சித்துள்ளது. சரத் பொன்சேகா தலைமையிலான ராணுவத்தினர் 2009 தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் வெற்றி கொண்டிருந்தனர். இவரது வழிநடத்தல்களின் கீழ் ராணுவத்தினர் சட்டத்திற்கு புறம்பான வகையில் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது ஷெல் தாக்குதல்களை மேற்கொண்டது, பாலியல் வல்லுறவு மற்றும் கைதிகளை வழக்கு விசாரணைகள் இல்லாமல் கொன்று குவித்தது உட்பட குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் என ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட ராணுவ தளபதிகளை இலங்கை அரசாங்கம் பாதுகாக்க முயல்வதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் ஆசிய கிளையின் இயக்குநர் பிரெட் அடம்ஸ் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் மிகவும் மோசமான குற்றச் செயல்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டுமென கடந்த ஆண்டு அக்டோபரில் ஐநா மனித உரிமைகள் தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை கோரியிருந்தது. இதனை செய்ய இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளது என ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியில் பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி இணைந்து கொண்டது. புதிய கூட்டணி ஒப்பந்தமும் கைச்சாத்தானது. இதையடுத்தே தேசிய பட்டியல் வெற்றிடம் ஒன்றிற்கு அவர் நியமிக்கப்பட்டார். இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சரத் பொன்சேகா பதவியேற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளரான அகில விராஜ் காரியவசமிடம் கேட்டபோது,
சரத் பொன்சேகா மீதான குற்றம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேவை ஏற்பட்டால் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம். அப்பொழுது மஹிந்தவே அதிபராக இருந்தார். அப்படியென்றால் மஹிந்தவும் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்க முடியாது. நாங்கள் யுத்த குற்றம் தொடர்பில் ஐநாவின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி அனைவருக்கும் நடுநிலையாகவே செயற்படுகின்றது
என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளர் அகில விராஜ் காரியவாசம்.
தகவல்களை தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் மகன் யோசித்த ராஜபக்ஷ தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தை அணுகிய பொழுது அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
யோசித்த ராஜபக்ஷ உட்பட 5 சந்தேக நபர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை மனுக்களை கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் 25 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரேமநாத் தெரிவித்தார். விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாகவும் அந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இந்த வேண்டுகோள் சம்பந்தமாக ஆட்சேபனை தெரிவித்த போலீசார், விசாரணைகள் மேலும் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதன் மூலம் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபர்களின் பிணை மனுக்களை நிராகரிப்பதாக அறிவித்தார். வழக்கு விசாரணையை முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, நல்லாட்சி அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து எதிரிகளை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நடைபெற்று வரும் செயல்களை தாங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். சட்ட விரோதமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட 36 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை பயன்படுத்தி CSN தொலைக்காட்சி நிறுவனத்தை ஆரம்பித்தமை உட்பட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் யோசித்த ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்கள் கடந்த 30 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற குழுவினர் இலங்கையின் வடக்கே வன்னி பகுதிக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டு பல்தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்ட மக்களின் முக்கிய தேவைகளான வீடமைப்பு மற்றும் வாழ்வாதாரம் என்பவற்றை பூர்த்தி செய்வதற்கு மேலும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மாவட்டத்திற்கு விஜயம் செய்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு 17,000 மேற்பட்ட வீடுகளும் வாழ்வாதார உதவிகளும் முன்குடியேற்றப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தேவைப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினரிடம் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இக்குழுவினர் விசேட உலங்கு வானூர்தியில் இரணைமடு பகுதியில் வந்து இறங்கி மாவட்டத்தின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்திருக்கின்றனர். அங்கு முழுகுடியேற்றப்பட்டுள்ள மக்களின் நிலைமை, அவர்களின் குடியிருப்புகள், வாழ்வாதார நிலைமைகள் என்பவற்றை நேரடியாக அவர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வீடமைப்பு, கண்ணிவெடி அகற்றும் பணிகள் ஆகியவற்றின் முன்னேற்ற நிலைமைகள் குறித்தும் அவர்கள் பார்த்தறிந்திருக்கின்றனர். அதன் பின்னர் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம், மேலதிக அரசாங்க அதிபர் சத்யசீலன் ஆகியோருடன் மாவட்டத்தின் தேவைகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்னும 17,350 வீடுகள் தேவைப்படுவதாகவும், அத்துடன் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் அவசியமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அரசாங்க அதிபர் அவற்றை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் மலையக பகுதியிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் வேறு வேலை வாய்ப்புகளை தேடி வெளியிடங்களுக்கு செல்வதால் நாட்டில் தேயிலை உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது. இதுகுறித்து அந்த அறிக்கையை தொகுத்துள்ள ஒருவரான நல்லத்தம்பி நெடுஞ்செழியன் அவர்களுடன் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
காலமாக பெருந்தோட்ட பகுதிகளில் இருந்து தோட்ட தொழிலாளர்கள் வெளியேறி வெளியிடங்களில் வேலைக்கு செல்லும் ஒரு போக்கினை கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சமூக பொருளாதார பிரச்சனைகள், ஏழ்மை போன்ற காரணங்களினால் தோட்டங்களை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் வேலை செய்கின்றனர். இந்த பிரச்சனை பெருந்தோட்டங்களில் உற்பத்தி குறைவு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை என்பவற்றை ஏற்படுத்தியுள்ளனர். இதற்கு தீர்க்காணப்படும் காணப்படுவது அவசியம் என்ற நோக்கிலேயே இந்த ஆய்வு கலாநிதி நிஷாந்தி மெல்டினால் மேற்கொள்ளப்பட்டது.
அவர்கள் வெளியேறுவதற்கு காரணங்கள் ஏதாவது கண்டறியப்பட்டுள்ளதா?
இந்த ஆய்வில் வெளியேறுவதற்கான காரணங்கள் என முக்கியமாக பொதுவாக தோட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்பது ஒரு முதலாவது. இது இரண்டாவது, இன்றைய நிலையில் இளந்தரையும் தலைமுறையினர் கல்வி கற்றவர்களாகவும் அதிக தமது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்ப்பவர்களாகவும் இருக்கின்றனர். இதனை பூர்த்தி செய்யாத நிலைமையில் தோட்ட நிர்வாகங்கள் காணப்படுவதால் அவர்கள் வெளியிடங்களில், அதாவது தோட்டத்தில் அடிப்படை சம்பளமாக 450 ரூபாய் மாத்திரமே கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் வெளியிடங்களில் சென்று வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த வெளியிடங்களில் வேலைவாய்ப்பை பெறுவதை விரும்புகின்றனர். மற்றது நலன்புரி வசதிகள், பொது வசதிகள் செய்து கொடுப்பதை போன்ற காரணங்களாலே இதன் காரணமாகவே தோட்ட வேலையிலிருந்து வெளியேறி வெளியிடங்களில் வேலை செய்து செல்வதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தோட்டங்களை விட்டு தொழிலாளர்கள் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் தடுப்பதென்றால் ஏதாவது யோசனைகள் அந்த ஆய்வில் முன்வைக்கப்பட்டுள்ளதா?
நிறைய யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக தோட்டத்தில் உள்ள இளைஞர்கள் தொடர்ந்து தோட்டங்களிலே பணிபுரிய வைப்பதற்கு அவர்களுக்கு தேவையான, அதாவது தொழிலுக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான நலன் துறை விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி தோட்ட தொழில் நவீனமயப்படுத்த வேண்டும். நவீன உத்திகளை கையாண்டு தேயிலை உற்பத்தியை மேற்கொள்ள முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக இதுவரை காலமும் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தோட்டங்களில் தொழிலாளர்களாக மட்டுமல்லாமல் நிர்வாக பணிகளிலும், அதாவது உத்தியோகத்தர்கள் மற்றும் முகாமையாளர்களாக படித்த இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு நிர்வாக பணிகளிலும் இளைய தலைமுறருக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்கும் போது அவர்கள் தோட்டத்துறையில் இருந்து வெளியேறுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது.
இந்த ஆய்வறிக்கையை தொகுத்துள்ள ஒருவர்களில் நல்லதம்பி நெடுஞ்செழியனும், அவருடன் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து 6 ஆண்டுகளுக்கு மேலானாலும் போருக்கு பிறகு புனர்வாழ்வு பெற்று சமூகத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுபவர்களின் வாழ்க்கை யதார்த்த ரீதியில் எப்படி உள்ளது என்பது குறித்த கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இது குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் முறையான விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பலதரப்பிலும் அழுத்தமான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இராணுவத்தின் பொறுப்பில் 1 வருடம் புனர்வாழ்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரியிருக்கின்றனர். இந்த பின்னணியில் புனர்வாழ்வு பயிற்சி குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று, புனர்வாழ்வு பயிற்சி பெற்று சமூகத்தில் இணைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகளில் ஒருவராகிய பொன்னுச்சாமி கஜந்தன் அவர்களிடம் கேட்டு
2.5 வருடங்கள் நான் புனர்வாழ்வு பயிற்சி பெற்ற ரீதியில சொல்றேன். இது வந்து அங்க பயிற்றுவிக்கப்பட்ட எந்த தொழில் முயற்சியையோ அல்லது எந்த ஒரு தொழிலையோ இங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறான். அந்த புனர்வாழ்வு என்ற விஷயம் வந்து எங்கட வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒரு செய்முறை தான் புனர்வாழ்வு. சிரட்டையில செய்யக்கூடிய அலங்கார பொருட்கள், கைப்பணி பொருட்களை தான் எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. நான் இருக்க ஒரு கிராம பகுதியில அத மோதிரங்களாகவோ அல்லது வேற எந்த ஒரு வடிவமைக்கப்பட்ட பொருட்களையோ கிராமத்துல எங்களுக்கு அதை விற்க முடியாது. வாங்குறதுக்கு யாருமே இல்லை. அதை நாங்கள் அப்படி உற்பத்தி செய்தா விற்றா கூடியுமே அதை வச்சு வருமானம் கிட்டக்கூடிய நிலையில இல்ல. அப்படி ஒரு பயிற்சியே தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன்.
அத்துடன் தென்னை பயிற்சியை குறித்தும் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார்.
எங்களுக்கு தென்னை நடுவது, அதுக்கான எப்படி பராமரிப்பு என்ற பக்கத்தை தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுவும் 45 நாள் தான் அந்த வகுப்பு நடந்தது. அதை கொண்டு வந்து நான் இங்க வந்து வர்ற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு காணியோ அல்ல எந்த ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல. என்ன மாதிரி நிறைய முன்னாள் போராளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் காணி இல்லாத பிரச்சனை. தற்காலிக வீடுகள்ல சொந்தக்காரையில விடுற அப்படி தின்ன பயிற்சி சேர்ந்தா சராசரி இல்லை என்றாலும் 10 ஏக்கர் காணியாவது எங்கடங்கிற பேர்ல இருக்கணும். வெறுமனே 4 ஏக்கர் காணியை வச்சு கொண்டு இருக்கிற எனக்கு அந்த தின்ன பயிற்சியை கொடுத்தால எந்த ஒரு பிரயோசனமே இல்ல.
சமூகத்தில் கூட வாழ்க்கை எப்படி இருக்கு, தொழில் முயற்சி எல்லாம் எப்படி இருக்கு?
அங்க பயிற்றுவிக்கப்பட்ட தொழில் பயிற்சின்றது அதை நான் வந்து 1 மாசத்திலே அது எனக்கு பிரயோசனம் மற்றொன்றோட நான் விளங்கி கொண்டேன். உயிரத கடவையில இப்பொழுது தற்காலிக பணியாளராக வேலை செய்திருக்கேன். உத்தரவாதம் மற்ற ஒரு தொழில், அரச தொழிலா மாறி தரத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியுமோ எந்த ஒரு திணைக்களங்களும் முன்வரையில நாங்களும் முதல் இருந்த ஆட்சியிலும் சரி இப்ப இருக்க நல்ல ஆட்சியிலும் சரி நிறைய தர முயற்சி செய்து நிறைய அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்களை சந்திச்சும் எங்களுக்கு சரியான எந்த ஒரு பதிலும் பெறல.
உங்களுக்கு வாழ்வாதாரம் தொடர்பான உதவிகள் அதை என்ன மாதிரி இருக்க வேணும்?
சமூக மயமாக்கப்பட்ட போது அதுல பல முன்னாள் போராளிகள் வந்து உணவு மூட்டணியில் அங்கவீனர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கான சரியான ஒரு திட்டமிடல் வசதியோ அவங்களுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புகளோ இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. எங்களோட தகமைக்கு ஏற்ற சரியான வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில் முயற்சி சிறப்பு விலை திட்டத்தின் கீழ சரியான முறையில கொண்டு நடத்தினாலே நாங்கள் சமூகத்தோடு வாழக்கூடிய மாதிரி இருக்கும்
என்றார் கஜேந்திரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக செய்திகள். மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் மாற்றுக் கட்சியினரை நையாண்டி செய்வதும் குறைகளை கூறுவதும் மேலோங்கி வருகிறது. அவ்வகையில் நேற்று அதிமுக தலைவர் ஜெயலலிதா தெரிவித்த குட்டி கதை ஒன்றுக்கு திமுக தலைவர் கருணாநிதி இன்று பதிலளித்துள்ளார். நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் கூடுதல் விவரங்களுடன்.
மகனது வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் மகன் ஏறும் ஏணியை தந்தை தட்டிவிடுவதாக ஜெயலலிதா நேற்று கூறிய குட்டிக்கதைக்கு பதிலடியாக திமுக தலைவர் கருணாநிதியும் குட்டி கதை ஒன்றை இன்று கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று அதிமுக பிரமுகர்களின் இல்ல திருமணங்களை நடத்தி வைத்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திமுக தலைவர் கருணாநிதி அவரது மகன் ஸ்டாலின் இடையில் மோதல் இருக்கிறது என்பதைப் போல குட்டி கதை ஒன்றை கூறினார். அரசியலில் வளர நினைக்கும் மகன் அதன் பாடங்களை கற்றுக்கொள்ள ஏணியில் ஏறுவதாகவும் மகன் மிகவும் வளர்ந்துவிடக் கூடாது என நினைக்கும் தந்தை அந்த ஏணியை தட்டிவிடுவதாகவும் அந்த கதையில் ஜெயலலிதா கூறியிருந்தார். இதற்கு பதிலடியாக திமுக தலைவர் கருணாநிதி பேராசை பெருமாட்டியை பற்றிய குட்டிக்கதை என்ற பெயரில் கதை ஒன்றை அறிக்கை வடிவில் வெளியிட்டிருக்கிறார். மகன் எச்சரிக்கையுடன் ஏணியில் ஏறி வர வேண்டுமென அக்கறையுடன் இருக்கும் தந்தையை பார்த்து எதிர்வீட்டு சீமாட்டி ஏமாற்றம் அடைவதுதான் உண்மையான கதை என்று அவர் கூறியுள்ளார். தன்னுடைய நமக்கு நாமே பயணம் ஜெயலலிதாவின் மனதிலும் ஆழ பதிந்திருப்பதால் தான் இம்மாதிரி குட்டிக்கதைகளை கூறுவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் இன்று கூறினார்.
பொதுக்குழுலையும் நமக்கு நாமே தான் தமாக்கு நினப்பு வருது, கல்யாண வீட்லயும் நமக்கு நாமே நினப்பு தான் தமாக்கு வருது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கதையெல்லாம் விடுறாங்க, இப்போ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலை. நான் நினைக்கிறது, நான் மகிழ்ச்சி அடைகிறது, மக்களுடைய மனசுல தான் ஆழமா பதிஞ்சிச்சு நினைச்சேன். ஜெயலலிதாவுடைய உள்ளத்திலும் ஆழமா இந்த நமக்கு நாமே பதிஞ்சிச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதலமைச்சரும் மற்றொரு பிரதான கட்சியான திமுகவின் தலைவரும் மாறி மாறி குட்டிக்கதைகளை கூறி வருவது அரசியல் அரங்கில் கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். தமிழகத்தில் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள SVS கல்லூரியில் பயின்ற மாணவிகள் மரணம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. உயிரிழந்த ஒரு மாணவியின் உடலை இரண்டாவது முறையாக பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்து BBC KS ஜெயக்குமார்.
மாணவி சரண்யாவின் உடல் மீது மறுபிரேத பரிசோதனை செய்ய அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. புதிய மறுபிரேத பரிசோதனை செய்வதற்கு எதிராக முறையிட அரசுக்கு என்ன தேவை ஏற்பட்டது என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ் கே அக்னிஹோத்ரி மற்றும் எம் வேணுகோபால் ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. சரண்யாவின் தந்தையான ஏழுமலை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் மாணவி மோனிஷாவின் உடல் மீது மறுபிரேத பரிசோதனை மேற்கொண்டது போலவே மாணவி சரண்யாவின் உடல் மீதும் மீண்டும் மருத்துவ பிரேத பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. மாணவிகள் 3 பேரும் நீரில் மூழ்கியதால் இறக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் CBCID காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்த பிறகே மாணவி சரண்யாவின் உடல் மீது மறுபிரேத பரிசோதனை மேற்கொள்ள கோரப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி மாலவை கொண்டிருந்த அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் வழக்கின் விசாரணையை CBCID காவல்துறையினர் சரியான முறையில் நடத்தி வருவதாகவும் அதனால் இது தேவையில்லாத கோரிக்கை என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்ய கோரினார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாலா மாணவி சரண்யாவின் தந்தை ஏழுமலையின் மனுவை தள்ளுபடி செய்தார். இதைத் தொடர்ந்து இறந்த மாணவிகளின் பெற்றோர் தங்களுக்கு ஆதரவாக வாதாட வேண்டிய அரசு தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு எதிராக வாதாடுவதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். பெற்றோர்கள் எழுப்பிய அதே சந்தேகத்தை எழுப்பியுள்ள 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு மாணவி சரண்யாவின் தந்தை ஏழுமலையின் தரப்பு மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாதகமான தீர்ப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து BBC KS ஜெயக்குமார். இமயமலையில் உள்ள சியாச்சியன் பகுதியில் ஏற்பட்ட பனி புயலில் 6 நாட்களுக்கு முன்னர் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்ட இந்திய ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். அது குறித்த தகவல்களை தருகின்றார் முரளிதரன்.
இந்திய பாகிஸ்தான் எல்லையில் சியாச்சின் மலைச்சிகரத்தில் கடந்த பிப்ரவரி 3 தேதியன்று ஏற்பட்ட பனிச்சரிவில் அங்கு முகாமிட்டிருந்த 10 இந்திய வீரர்கள் உயிரோடு புதைந்தனர். அங்கு நடைபெற்ற மீட்பு நடவடிக்கையில் கடந்த 8ஆம் தேதியன்று 33 வயதான ஹனுமந்தப்பா என்ற வீரர் உயிருடன் மீட்கப்பட்டார். மிக மோசமான நிலையில் இருந்த அவர் உடனடியாக தில்லியில் இருந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இருந்தபோதும் அவரது உடல்நிலை தொடர் பின்னடைவை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை 11:30 மணியளவில் அவர் மரணமடைந்ததாக இராணுவம் அறிவித்தது. தில்லியில் பிரார் சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முப்படை தளபதிகளும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதற்கு பிறகு அவரது உடல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான பெட்டதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்படவிருக்கின்றன. ஹனுமந்தப்பாவின் மறைவுக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த பனிச்சரிவில் உயிரிழந்த பிற வீரர்களின் சடலங்கள் மோசமான வானிலையின் காரணமாக இன்னும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படவில்லை.
இந்த பனிச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 இராணுவ வீரர்களும் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியை தந்தவர் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் 2 லட்சம் ரூபாய்களுக்கு மேல் நகைகள் வாங்கும் பொழுது வருமான வரி தொடர்பிலான ஆவணம், அதாவது பான் கார்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அரசு கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நகை வியாபாரிகள் தமது கடைகளை அடைத்து எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். இந்த எதிர்ப்பு குறித்து தமிழ்நாடு நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரகுநாத்திடம் பேசினார் நமது ஜெயக்குமார்.
பிளாக் மணியை தங்க நகையை வாங்கிதான் கண்ட்ரோல் பண்ணணும் முடியாது. ஏன்னா தங்கத்தை வந்து நகையா கொடுக்கும் பொழுது 10% முதல் 15% வரைக்கும் அவங்க வந்து சேதாரம் கொடுக்கறாங்க, வேல்யூ சர்வீசஸ் கொடுக்கறாங்க. அப்ப வந்துட்டு 15-20% வந்து அவங்க கொடுத்து பிளாக் மணி வாங்குவாங்கன்னா 100%-100% டவுட்.
இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க வியாபாரம் மட்டும் பாதிக்கப்படும் எப்படி கருதுறீங்க?
பான் கார்டு வந்து 128 கோடி ஜனங்கள்ல வெறும் 23 கோடி ஜனங்களுக்கு தான் பான் கார்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க நகை வாங்குறது இல்லாத காரியம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த லேடிஸ் வரும்போது பான் கார்டு இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃபார்ம் 60, 61, 61A இதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுல வந்து அவங்க வருட வருமானம் அவங்க கொடுத்த உடனே அவங்க வருட வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேல தாண்டிச்சுன்னா அவங்க உடனே வந்து நாம என்ன பண்ணணும்னா அவரை உடனே கடையிலேயே உட்கார்ந்து பான் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஏற்பட்டாலும் அவங்களுக்கு 3 வருட முறை 7 வருட சிறை தண்டனை. ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம ஐடி ஆபீஸுக்கு நாம வித்த நகைகளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்கே அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுல ஏதாவது தவறுகள் கண்டுபிடித்தால் அதற்கு நாம தான் முழு பொறுப்பாளி. அதுக்கும் 3 வருடம் சிறை தண்டனை இருக்கு. சோ இந்த மாதிரி சிறை தண்டனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது வியாபாரத்திற்கே சாத்தியம் இல்லாத ஐட்டங்கள் இருக்கு. சோ நாங்க வந்து இது மாதிரி பண்ணும் பொழுது இப்போ முதல்ல 5 லட்சம் இருந்ததுங்க. 5 லட்சம் இருக்கும் பொழுது திரும்பி திடீர்னு 2 லட்சம் பண்ணிட்டாங்க. கருப்பு பணத்தை வந்து நாங்க ஆதரிக்கிறது இல்ல, ஆனா கருப்பு பணம் ஜாஸ்தியா போடுங்கிற ரியல் எஸ்டேட்ல வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பண்ணிட்டாங்க.
நாடு முழுவதும் இருக்கிற தங்க நகை வியாபாரிகள் வந்து நேத்து, அதாவது புதன்கிழமை, கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அதை இன்னைக்கு தனியா நடத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு?
வியாபாரமே ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால, நேத்து பூராமே முகூர்த்த நாளா இருந்ததுனால இன்னைக்கு அந்த பந்த அனுஷ்டிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்.
தமிழ்நாடு நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரகுநாத் இந்தியாவில் நடைபெற்று வரும் 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தகவல்களை தருகின்றார் சீவகன்.
இந்தியாவில் நடைபெற்று வருகின்ற 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது. 2வது இடத்தில் இலங்கையும் 3வது இடத்தில் பாகிஸ்தானும் இருக்கின்றன. இந்த போட்டி இந்தியாவின் அசாம் மாநில தலைநகர் கவுஹாத்தி மற்றும் மேகாலய மாநில தலைநகர் ஷில்லாங் ஆகிய 2 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்தியா இதுவரை 139 தங்கப்பதக்கங்கள் உட்பட 237 பதக்கங்களை வென்றிருக்கின்றது. அடுத்த இடத்தில் இருக்கின்ற இலங்கை அணி 25 தங்கம், 50 வெள்ளி மற்றும் 76 வெண்கலப் பதக்கங்கள் என இன்று மாலை வரை 151 பதக்கங்களை பெற்றிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. தடகள போட்டிகளில் பெரும்பாலானவற்றில் இறுதிப் போட்டி நாளை நடைபெற இருக்கும் நிலையில் தெற்காசியாவிலேயே மிகவும் வேகமான ஆண் மற்றும் பெண் யார் என்பது நாளை தெரிய வரும். தடகளத்துறையில் இந்தியா தொடர்ந்தும் ஆளுமை செலுத்தி வந்தாலும் இம்முறை இலங்கை மற்றும் வங்கதேசத்திலிருந்து இந்தியா கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றது. ஹாக்கி விளையாட்டின் இறுதிப் போட்டியும் நாளை நடைபெற இருக்கின்றது. நடைபெற்று வருகின்ற இந்த 12வது தெற்காசிய போட்டியில் இதுவரை எந்தவிதமான அசம்பாவிதங்களோ அல்லது ஊக்கமருந்து பரிசோதனைகளில் எதிர்மறையான முடிவுகளோ வரவில்லை என்று போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். ரியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக ஆசியாவில் நடைபெறுகின்ற முக்கியமான போட்டியாக இந்த தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் பார்க்கப்படுகின்றன.
நிகழ்ச்சியில் நிறைவாக வர்த்தகம் தொடர்பான செய்தி ஒன்றுடன் பிரதீபன் புனிதசீலன்.
உலக பங்குச்சந்தையில் கொந்தளிப்பு நிலவும் நிலையில் இன்று ஆரம்பத்தில் ஐரோப்பா பங்குச்சந்தை பரிவர்த்தனையில் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. பாரிஸ், பிராங்க்ஃபோர்ட் மற்றும் லண்டன் ஆகிய இடங்களில் பங்குகளின் விலை 2% அதிகமாக வீழ்ச்சி கண்டது. ஆசியாவில் ஆரம்பத்தில் இன்று ஹாங்காங் பங்குச்சந்தை நட்டத்தை எதிர்கொண்டது. சீன புதுவருடத்தை தொடர்ந்து மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பித்த ஹாங்காங் பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 4% நட்டத்தை எதிர்கொண்டது. இதேபோன்று இந்திய பங்குச்சந்தையிலும் பெரும் நட்டம் ஏற்பட்டிருந்தது.
நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் நமது தகவல்களையும் உங்கள் கருத்துக்களையும் bbctamil.com, ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் பார்த்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்.